ஆதிசக்திக்கு 1000 நாமங்கள், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தோட விளக்கங்களை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருநாமம் லக்ஷ்யரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா அப்படிங்கிற திருநாமம். இந்த நாமத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது லக்ஷ்யரோம லதா ஆதாரதா சமுன்னேய மத்தியமா அப்படிங்கிற நாமம். இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு நாமங்களில் அம்பிகையோட ஸ்தனங்களையும், அடுத்ததாக அந்த ஸ்தனங்களில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நாபியையும், அதில் இந்த நாபியிலேருந்து வளர்ந்துருக்கக்கூடிய ரோம வரிசையும் பார்த்தோம். அதாவது அது ரோம வரிசை வளர்ந்து ரெண்டாக பிரிஞ்சு அது முடிகிற இடத்துல ரெண்டு ஸ்தனங்கள் அம்பிகைக்கு இருக்கிறதுங்கிறதே பார்த்தோம். இப்போது இந்த நாமத்தோட தொடர்ச்சியாக தான் இப்போ பார்க்கக்கூடிய நாமமும் இருக்குது. போன நாமத்தில் அந்த ரோம வரிசையானது ஒரு கொடி மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருந்தா. அந்த கொடிக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ரோம கொடியானது அம்பிகையோட கருணையால் தான் வளர்ந்ததுங்கிறத பார்த்தோம். அந்த கருணையே நாபி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது இந்த கொடிக்கு எது ஆதாரம் அப்படிங்கிறது தான் இந்த திருநாமம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. எது ஆதாரம் அந்த கொடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அம்பிகையோட இடைப்பகுதி, நாபியும் ஸ்தனங்களையும் இணைக்கிறது எது அப்படின்னா அந்த இடைப்பகுதி, அதாவது இடுப்பு. இந்த இடை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிசூக்ஷ்மமானது. ஏன்னா இது ரொம்ப நுண்ணியமாக இருக்குது அப்படிங்கிறா. இந்த ரோமக்கொடி இங்கே எழுந்துக்கிறத வச்சு அந்த கொடி எது மேலே ஆதாரமாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த நாமம் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இந்த ஆதாரமாக இருக்கிறதுனாலேயே அதுக்கு அது மத்திய மையத்தில் இருக்கிறதுனாலேயே மத்தியமா அப்படின்னு சொல்கிறோம். மத்தியத்தில் இருக்குங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கொடி வளர்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அப்போ ஒரு கொடி வளரணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொம்பையோ ஒரு குச்சியோ படுறதுக்கு ஊனி வைக்கிறோம் பக்கத்தில். ஆனால் உண்மையிலேயே அந்த கொடி வளர்கிறதுக்கு எது ஆதாரமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த கொம்போ குச்சியோ ஆதாரமாக இருந்தால் கூட அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது ஆகாசம்தான். ஆகாசங்கிற ஆதாரம் இருந்தால் தான் இந்த கொடியால் வளர முடியும். இப்போது அந்த நாபியிலிருந்து எழுந்து வந்த ரோம வரிசை ஆதாரம் என்ன அதுக்குன்னு பார்த்தோன்னாக்க இந்த இடை தான் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அதை வந்து ஒரு யூகமாக தான் இந்த நாமம் சொல்கிறது. அந்த யூகிக்கக்கூடிய அந்த ஆதாரம் எதுன்னு பார்த்தா அம்பிகையோட மத்தியமா அப்படிங்கிற இடைப்பகுதி. ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இது. இந்த நாபியிலிருந்து எழுந்த இந்த ரோம வரிசை அது மேலே ஸ்தனங்கள் போய் கிட்ட போய் சேர்றது. இந்த ரோம வரிசை கொடி ரெண்டாக போய் பரக்ஞானம் அபரக்ஞானம்னு ரெண்டாக இருக்கிறத பார்த்தோம். இப்போது போன நாமத்தில் இந்த நாபிய கருணை, அதாவது கம்பாஷன் அப்படின்னு சொன்னான். கம்பாஷன்னு சொல்லி அந்த கம்பாஷன்னால் தான் இந்த ஜீவனுக்கு பரக்ஞானம் அபரக்ஞானம் ரெண்டும் அம்பாலே அருள் பாலிக்கிறாங்கிறத பார்த்தோம். நாபியிலிருந்து எழும்புற அந்த கொடிக்கு மத்தியமாங்கிற இடைப்பகுதி ஆதாரமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னமோ இருக்குது, அதுதான் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அந்த நுண்ணிய இடை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நாமத்தோட மையம். இந்த மையத்தை இந்த இடைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நேரடியான பொருள். ஆனால் இதோட அத்தியாத்மிகமான சூக்ஷ்மமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த இடை அப்படிங்கிறதே ரொம்ப சூக்ஷ்மமானது. நம்ம உடம்பை கீழ்பாகம் மேல் பாகம்னு பிரித்தா நம்ம உடம்பை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த இடை நடுவில் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் மத்தியமா. இப்போ இந்த மத்தியமாங்கிறது எதை காமிச்சு கொடுக்கறது, நமக்கு எதை உணர்த்துறது அப்படின்னு பார்த்தோன்னா நாபிங்கிற கருணை வெளிப்பட்டால் தான் பரக்ஞானம் அபரக்ஞானம்ங்கிற ஸ்தனங்கள் அந்த கருணையால் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரக்ஞானம் அபரக்ஞானத்தை ஒரு ஜீவன் தாங்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்க்கறது, காமிச்சு கொடுக்கறது. இந்த ஜீவனுக்கு இந்த ஞானம் வரணுன்னா, அந்த ஜீவனுக்கு அந்த ஞானம் சித்திக்கணும்னா அதை தாங்கிறதுக்கு உண்டான வலிமை அந்த ஜீவனுக்கு வேணும். அதை தாங்கிறதுக்கு உண்டான வலிமை வேணும்னா அது என்ன மாதிரி வலிமை? எப்போ எப்பவுமே எல்லாருக்குமே சித்திக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அப்படி கிடையாது. இதை உணரக்கூடிய பக்குவம் வேணும். அம்பிகை அந்த கருணையை கொண்டு அந்தந்த ஜீவனோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அருள் பாலிக்கிறா அப்படிங்கிறது இந்த நாமத்தில் அடங்கியிருக்கு. இதுவும் இருக்கட்டும், இந்த பக்குவம் எதுன்னு பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒரு நடுநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய, ஒரு மத்தியத்திலிருந்து பார்க்கக்கூடிய, ஒரு ஸ்தித பிரக்யனாக இருந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நிலை. அப்படி ஸ்தித பிரக்யனாக பார்க்கறதுக்கு நமக்கு எது ஆதாரம்னு பார்த்தானாக்கா தர்மம்தான் ஆதாரம். ஒருத்தர் வந்து தர்மத்தோட நிலையில் நிறுத்தப்பட்டாதான் அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் நடுநிலையிலிருந்து பார்க்க முடியும். ஒரு பக்கமாக சாயாமல், பொதுவாக நல்லது கெட்டதுன்னு ரெண்டு பக்கமும் சாயாமல் இருக்கிறதுங்கிறது இங்கே அந்த மாதிரி நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் நாம் நடுநிலையில் இருந்தால் தான் நல்லது எது அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுக்கப்படும். அது எதுன்னு நமக்கு புரியும். அந்த நடுநிலையாக அதை சிதப்பிரக்கியனாக அந்த தன்மையை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா அதுதான் தர்மம். எதையுமே தேர்ந்தெடுக்கப்படாமல் எந்த பக்கமும் சாயாத ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் அந்த பிரஜ்ஞத்தன்மைக்கு இருக்குது. இதையேத்தான், இந்த ஸ்தித பிரஜ்ஞத்தன்மையைத்தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படிம்பர். நன்மை தீமை இதுக்கு நடுவில்லாம் மாட்டிக்காமல் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நடுவில் இருக்கணும், அப்படியே எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். ஆனால் இந்த சாய்ஸ்லெஸ் அப்படிங்கிறது சாதாரணமாகலாம் வந்துடாது. எப்படி வரும் அப்படின்னாக்கா அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸ்ங்கிறத தான் தர்மம்னு சொல்கிறோம். ஏன்னா அதை ரொம்ப சூக்ஷ்மமானது. இந்த தர்மங்கிறது என்னென்னா, இந்த தர்மம்தான் ஆத்மஸ்வரூபம். வெறும் வார்த்தைகளால் சும்மா சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிடவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஹைலி சப்டிலாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த விஷயத்தை. அதனால் இந்த தர்மந்தான் இங்கே அம்பிகையோட மத்தியமாவா, அதாவது இடைப்பகுதியாக இருக்குது. இந்த தர்மத்தில் ஒத்த நிலை நிற்கும்போது தான் அந்த தர்மத்து மூலமாக தான் அந்த ஜீவனுக்கு பக்குவம் வருது. அந்த பக்குவத்தில் இருக்கிறதுக்காக அந்த நாபியிலேருந்து கருணை பிறக்கிறது. அந்த நாபியிலேருந்து கருணை பிறந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜீவனுக்கு பரஜானம் அபரஜானமும் சித்திக்கிறது அந்த ஜீவனுக்கு. ஆக ஸ்தித பிரக்ய லட்சணமாக இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத தான் இந்த நாமம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. பௌத்தத்தில் நாகார்ஜுனருடைய மாத்தியமிகம் அப்படிங்கிற நடுப்பாதை காமிச்சு கொடுக்கப்படுறது இந்த நாமத்தில். இப்போது தர்மங்கிற சொரூபத்தில் நின்னாதான் எதையுமே தெளிவாக பார்க்க முடியும். அதை தான் இந்த நாமம் நமக்கு காமிக்கிறது. தர்மத்தில் நில் அர்ஜுனா அப்படிங்கிறனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்லும்போது, அதாவது சொரூபத்தில் நில் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொரூபத்தில் நிற்கிறது அப்படின்னா அதுக்கு எதிராக எதுவுமே நடக்க முடியாது. எப்போ அந்த ஜீவன் சொரூபத்தில் இருக்கோ அதுக்கு எதிராக வேறு எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக நடக்கும். ஏன்னா சொரூப ஞானம்தான் உண்மையான தர்மம். அது அவ்வளோ சூக்ஷ்மமானது. அதனால்தான் தர்மந்தான் மத்தியமா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதைத்தான் இந்த கொடிக்கு ஆதாரமாக இருக்குங்கிறது இந்த நாமம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, தர்மத்தினால பக்குவப்படுறது. அந்த ஜீவனுக்கு அம்பிகையினோட கருணை அப்படியே கடாட்சம் பண்ணுறது. அந்த கருணையோட மூலமாக தான் பரஜானம் அபரஜானம் சித்திக்கிறது. இப்படியே பின்னாடி போனால் தான் அந்த தர்மத்தில் போய் நிற்க முடியும். அதனால தான் அந்த தர்மத்தை நம்ம இடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தர்மத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் பகவான் இடையனாக வந்து பிறக்கிறான். இந்த பசுக்களான ஜீவர்களையெல்லாம் மேய்க்கிறதுக்கு வந்த இடையன் அவன். அவன் எல்லாத்துக்கும் நடுவில் மத்தியில் இருக்கான். எல்லாத்துக்கும் நடுவில் எது இருக்கும் அப்படின்னா அந்த தர்மஸ்வரூபம்தான் இருக்கும். அம்பிகையை கொடியடையாள் அப்படிங்கிறோம். இந்த கொடியடைச்சி தான் புருஷ ரூபமாக கிருஷ்ணனாக வரா. இப்போ இந்த நாமத்தில் இந்த கொடியோட மையம் தான் ஆகாசம்னு பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாசம்தான். ஆனால் அது எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது, அது நமக்கு தெரியறதா? பஞ்சபூதங்களில் மண்ணையோ நீரையோ நெருப்பையோ இல்லை காத்தையோ கூட நம்மளால் உணர முடியும், காமிச்சுடலாம் இதுதான் அப்படின்னு. ஆனால் ஆகாசத்தை இதோ இதோன்னு காமிச்சுட்டே இருக்கிறோமே தவிர அது எங்கே போயிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மொத்த பிரபஞ்சமும் எப்படி ஆகாசத்தில் பிரதிஷ்டை ஆயிருக்கோ அது மாதிரி அவ்வளோ வசதியான ஒரு விஷயம் அந்த ஆகாசங்கிறது. அதை நம்மளால் விவரித்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கங்கிறது எல்லாமே தர்மங்கிற ஸ்வரூபத்தில் பிரதிஷ்டை ஆயிருக்கு. ஆகாசம்தான் இதை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஆனால் நாம் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் கூட நாம் தர்மத்தை உணர்ந்திருந்தால் தான் அந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து சொல்ல முடியும். தர்மத்தை உணர்ந்தவாளோட சொற்களை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். உதாரணமாக ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாள், தசரதர் உடம்பை விட்டுட்டு மேல்லோகத்துக்கு போகும்போது தேவர்கள்லாம் வரவேற்றாலாம், அப்போது சொர்க்கத்துக்கு வழிகாட்டுறா தசரதனுக்கு. மித்தவாளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, ராமருங்கிற அவதார புருஷரை பெற்ற தந்தை அவருக்கு வந்து எதுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, அவருக்கு மோட்சம்னா கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாலாம். அதுக்கு தேவர்கள்லாம் சொன்னாலாம், நியாயப்படி பார்த்தா தசரதனுக்கு நரகம்தான் கொடுத்துருக்கணும், ஆனால் நாங்கள் சொர்க்கம் கொடுக்குறோம் அப்படின்னாலாம். ஏன்னா கைகேயிக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார், அந்த வரத்தை காப்பாற்றுறதற்காக ராமவிரான காட்டுக்கு அனுப்புகிறார். சரி, ஆனால் அவ உண்மையாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கைகேயிக்கு அவர் வரம் கொடுத்ததுங்கிறது சாமானிய தர்மம். ஆனால் இங்கே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா சும்மா சாதாரணமாக தசரதனோட மகன் வந்து அங்கே நிற்கலை, தர்மத்தோட சொரூபனமான ராமர் வந்து அங்கே நிற்கிறார். இங்கே எந்த தர்மத்தை கைப்பற்றணும்னு நினைச்சாரோ அந்த தர்மத்தை போய் காட்டுக்கு அனுப்பிட்டார். இந்த இடத்துல தசரதர் விசேஷ தர்மத்தை தான் கை கொண்டிருக்கணும். தசரதர் எல்லாருக்கிட்டேயும் நடந்துக்கிற மாதிரி சாமானிய தர்மத்தை கை கொண்டுட்டார். சாமானிய தர்மத்தை கை கொண்டு ஏதோ தாம் என்னமோ பெருசாக தர்மத்தை காப்பாற்றுற மாதிரி நினச்சிண்டு தர்மத்தையே காட்டுக்கு அனுப்பிட்டார். அதனால தான் தசரதர் நரகத்துக்குள்ள போடணும் அப்படின்னு தேவர்கள்லாம் சொன்னாலாம். ஆனால் பரபிரம்மமான ராமனை பெற்றான்கிற ஒரே காரணத்துக்காக சொர்க்கத்துலக்கு வழி காமிச்சா தசரதருக்கு. இந்த மாதிரி ஒரு கதை உண்டு. சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் ரெண்டு இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது அந்த ஸ்வரூபம். இந்த நாமத்துக்குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வட திருமுல்லை வாயிலில் மாசிலாமணீஸ்வரர் அப்படிங்கிற கோவில். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளோட பெயரே இந்த நாமத்துக்கு சரியாக பொருந்தும். கொடியடை நாயகி அப்படிங்கிறதான் அந்த அம்பிகையோட பேர். லதா மத்தியாம்பாள் அப்படிங்கிறது லக்ஷ்யரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா அப்படிங்கிற இந்த திருநாமத்தில் வர லதாங்கிறது கொடின்னு அர்த்தம் அதுக்கு, லதானா மத்தியமா அப்படின்னா இடைன்னு அர்த்தம். இந்த ஸ்தலத்தில் ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு வைஷ்ணவி ஆலயமும் இருக்குது. இந்த பிரார்த்தனை கோயிலான பச்சையம்மன் கோயிலும் இங்கே தான் இருக்குது. இந்த கோயில் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு செவி வழி செய்தி ஒன்று இருக்குது. என்னென்னா, சென்னை பொன்னேரி பாதையில் இருக்கக்கூடிய மிஞ்சூர் பக்கத்தில் திருவுடை நாயகி அம்மை அப்படிங்கிறதும், சென்னை திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் கொடியடை அம்மை, இந்த மூணு திருவுருவங்களையும் ஒரே ஸ்தபதியால் தான் செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த மூணு அம்பிகைகளையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு எல்லாரும் நம்புகிறா. ரொம்ப விசேஷமான கோவில், எல்லாரும் அவசியம் போய் சேவிக்க வேண்டிய கோவில். இன்னைக்கு உண்டான திருநாமம் லக்ஷ்யரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா.